நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
மலேசியாவிலே தமிழ் மற்றும் சீன தாய்மொழி பள்ளிகள் சட்டவிரோதமாக இயங்குகின்றன என்றும், அந்த பாடசாலைகளில் பயிற்று மொழியாக மலாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் மலேசிய நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கு குறித்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலே வழக்கறிஞராக கடமையாற்றிய ஆர் வி லிங்கம் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆர் வி லிங்கம்.
வணக்கம் ஐயா.
இந்த வழக்கு குறித்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே படைத்திருக்கிறோம். இந்த வழக்கிலே நீங்கள் வழக்கறிஞராக கடமையாற்றியிருக்கிறீர்கள். இந்த வழக்கு பற்றிய ஒரு விளக்கத்தையும் நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பை பற்றியும் எமது நேயர்களுக்கு அறிய தாருங்கள்.
ஓகே, சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்க. இந்த வழக்கு வந்து மூன்று அசோசியேஷன், மலாய்க்கார அசோசியேஷன்கள் வந்து மலேசிய அரசாங்கத்து மேலேயும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி மேலேயும் ஆக்ஷன் எடுத்தாங்க. அதாவது மலேசியா கவர்மெண்டும் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க ரெண்டு பேரையும் சூ பண்ணாங்க முதல்ல. அப்புறம் வந்து ஒரு 11 அசோசியேஷன், சீன அசோசியேஷன்களும் தமிழர்களோட அசோசியேஷன்களும் இன்டர்வீனஸா பூந்து அந்த வழக்கில் ஒரு பார்ட்டி ஆயிட்டோம். அப்படின்னா நாங்க வந்து 13 டிஃபெண்டன்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா 13 டிஃபெண்டன்ஸ், 3 பிளேன்டிஃப். 3 பிளேன்டிஃப்னா அந்த 3 மலாய்க்கார அசோசியேஷன்கள் வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நான் வந்து வழக்கறிஞருங்க. ஒரு டிஃபெண்டனுக்கு நாங்க அந்த ரிட்டையர்ட் தமிழ் ஸ்கூல் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்கு அவங்க வந்து ஒன் ஆஃப் த டிஃபெண்டன்ட். 13 டிஃபெண்டன்ஸ் சொல்றாங்க அதுல. இப்போ நேற்று வந்து அந்த தீர்ப்பு வந்துருச்சு. அந்த சம்மன் ஃபைல் பண்ண பிறகு எல்லா டிஃபெண்டன்ஸ் என்ன முடிவு பண்ணும் சொன்னா, இது வந்து சட்ட ரீதியில வந்து ஒரு முடிவு தெரியும், விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்ப வந்து அந்த நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, ஓகே இது வந்து ஆர்டர் 14A ரூல்ஸ் ஆஃப் காட் 2012, அதுல வந்து அவரு தீர்ப்பு சொல்லிட்டு ஓகே நீங்க இதுல போய் எல்லாரும் உங்க வாத தொகுப்ப நீங்க போடலாம் அப்படின்னு. என்ன சட்ட ரீதியில வந்து இந்த நான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த தீர்ப்பு நாங்க என்ன செஞ்சோம், வாத தொகுப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. நேத்து வந்து தீர்ப்பு சொன்னாரு. தீர்ப்பு என்னன்னு சொன்னாக்கா, சீன ஸ்கூலும் தமிழ் ஸ்கூலும் மலேசியால கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனலி கான்ஸ்டிடியூட்டர் அப்படின்னு ஒரு சட்டபூர்வமா அந்த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு பவர் இருக்கு, எஜுகேஷன் ஆக்ட்ல அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணாரு.
அதாவது இது அரசியல் அமைப்பிலேயே உங்களுக்கு இந்த பாடசாலைகள் நடத்தும்
அதிகாரம் இருக்கு. ஆமா, அதாவது கல்வி மந்திரிக்கு அதிகாரம் இருக்கு வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குன்னு ஒரு தீர்ப்பு சொன்னாரு. அப்படி சொல்லும் போது என்னன்னாக்கா, அவங்களோட வாதத்தொகுப்புல என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூலுங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து ஆர்டிகல் 1521 ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனை வந்து கான்ட்ரிவியூன் பண்ணுது, அதாவது கம்ப்ளை பண்ண முடியல, அதனால இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு அவங்களோட வாதத்தொகுப்பு. சோ என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா, நேற்று வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, கல்வி அமைச்சருக்கு எஜுகேஷன் ஆக்ட்ல சட்டபூர்வமா அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இல்ல வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ், அதனால ஆர்டிகல் 152 சப்செக்ஷன் 1 ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் மலேசியா,
அதன்படி
அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. அப்படின்னா கல்வி மந்திரியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் நம்ம ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் கான்ட்ரிபியூட் பண்ணல, சட்டபூர்வமா அது வந்து எதுவுமே வந்து தவறு இல்லை அப்படின்றாரு.
சரி, இந்த வழக்கு தொடுத்த 3 அமைப்புகளும் மேல்முறையீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்க?
ஆமா ஆமா ஆமா, நேற்று வந்து அவங்க வந்து இன்றைக்கு மலேசியா பேப்பர்ஸ்ல போட்டாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பீல் பண்ண போறாங்க.
அப்பீல்
வந்துங்க கோர்ட் ஆஃப் அப்பீல் போவோம். கோர்ட் ஆஃப் அப்பீல் புட்ராஜாயா நம்ம ஊர்ல இருக்கு, புட்ராஜாயா, அதுல வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் இங்க பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா 3 நீதிபதிகள் கேட்பாங்க இந்த கேஸ.
சரி,
அவங்க வந்து ஃபைல் பண்ணுன்னு போட்டிருக்காங்க, ஆனா இந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆபிஷியலா எதுவும் கிடைக்கல.
இதுவரைக்கும் யாரால் தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த நீதி?
தெரியாது. அது இப்ப தெரியாது, அது எப்ப வந்து அந்த கேஸ் வரப்போதோ அப்பதான் சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியாது.
இதுவரைக்கும் நடந்த வழக்கின் செலவுகளை யார் ஏற்றுக்கொண்டார்கள் ஐயா?
ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, செலவை வந்து அவங்க வந்து காஸ்ட் நாட் அவார்டட் அப்படின்னாக்கா அவங்க அவங்க செலவு அவங்கவுங்களே பாத்துக்கணும், அதை அவங்களே கட்டிக்கணும்னு சொல்றாரு.
அப்போ
இப்ப அப்பீல் பண்ணும் சொன்னா, அந்த அப்பீல் நார்மலி அப்பீல்ல போனோம்னா காஸ்ட் வாங்கலாம், ஜெயிச்சவங்க வந்து வாங்குவாங்க, காஸ் கண்டிப்பா கேட்பாங்க அப்பீல்ல போச்சுன்னா. ஏன்னா ஹைகோர்ட்ல வந்து ஏன்னு சொன்னா, இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல போகலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி தமிழ் ஸ்கூலும் சீன ஸ்கூலும் மலேசியால எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவங்க போனதுனால காஸ் அவார்ட் பண்ணல.
ஆனா நீதிபதி கூறியிருக்காரு, இது சட்டத்தை மீறவில்லை என்று சொல்லியிருக்காரு இல்லையா?
ஆமா ஆமா, மீறவில்லை சொல்றாரு.
கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போய் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கறீங்க ஐயா?
கோர்ட் ஆஃப் அப்பீல்ல அந்த மூணு நீதிபதிகளோட வேலை என்ன, டியூட்டிஸ் என்னன்னாக்கா, இங்க உள்ள கீழ் கோர்ட்டோட ரெக்கார்ட்ல வாத தொகுப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஏதாவது தவறா ஜட்மெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்றதுதான் அவங்க பார்ப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் லா, பாயிண்ட்ஸ் ஆஃப் லா, எனி எரர் இன் பாயிண்ட்ஸ் ஆஃப் லா, அதான் அவங்க வந்து பார்க்க முடியும் அப்பீல் கோர்ட்ல.
அதாவது நடைபெற்ற வழக்கிலே ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்க்க.
ஆமா கரெக்ட், அதுதான் அவங்களோட வேலை.
உங்களை பொறுத்தவரை அதிலே மீண்டும் வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னாக்கா, எப்பயுமே இதை வந்து உறுதியா சொல்ல முடியாது, பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நேற்று ஹைகோர்ட் நீதிபதி ரொம்ப அழகா விளக்கமா அவரு வாத தொகுப்போட ரொம்ப கருத்தோட சட்டத்தையும் பார்த்து எல்லாம் கரெக்டா அவர் ஒரு நல்ல ஜட்மெண்ட் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு கோர்ட் ஆஃப் அப்பீல் அவர வாய்ப்பு இல்லை.
இது வெற்றியில் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி, வழக்கு தொடரும் போது மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு இது குறித்து மேலும் அறிந்து கொள்வோம் ஐயா.
ரொம்ப நன்றிங்க.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.